الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசியாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால சுமார் 23 வருடம் தான் அந்த மக்களுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் கயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு தேவையான அநேகமான விடயங்களுக்கு நபி அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, ஜிக்ரு திலாவத்துகள் மாத்திரமல்ல, முக்கியமான கடமைகளாகிய நோன்பு, ஜகாத், ஹஜ் அவைகளுக்குரிய வழிகாட்டுதல் மாத்திரமல்ல, நாம் உலகத்தில் பிறந்தது முதல் இறக்குகின்ற வரைக்கும் என்னென்ன விடயங்களை எதிர்கொள்வோமோ அந்த ஒவ்வொரு விடயங்களிலும் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக இருக்கும் பொழுது எவ்வாறு நடக்க வேண்டும், முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இரண்டிற்கும் நபி அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். மக்காவை எடுத்துக்கொண்டோம் என்றால் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர், மக்காவிலே வாழ்ந்து கொண்ட முஷ்ரிக்கீன்கள் பெரும்பான்மையினர். அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நபி அவர்களை அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக மாறிவிடுகின்றார்கள். மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாஃபிகீன்களும் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நபி அவர்கள் 10 வருடமாக வாழ்ந்த அந்த சரித்திர வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் அந்த மக்களுடன் நபி அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 157 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாலும் ஒரு 60-70 நாடுகளில் 100க்கு 100 முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் இன்னும் 100க்கும் அதிகமான நாடுகளில் சில நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர், இன்னும் சில நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர். அந்த சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சில நாடுகளில் ஏதாவது ஒரு வகையான அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், மிரட்டல்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை அடிக்கடி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கு முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மக்காவுடைய 13 வருட வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆரம்பத்திலே அவர்கள் பெரும் செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், செல்வத்துடன் பலத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலேயும் குறைவு, அவர்கிட்ட பெரிய அளவுல சொத்துக்களோ செல்வங்களோ ஆயுதங்களோ படைபலமோ பணபலமோ எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட கால எல்லைக்குள்ளால அந்த மக்களுக்கு எந்த முறையில் இஸ்லாத்தை விளக்கினார்கள் என்றால் யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்பட்டார்களோ காலப்போக்கில் அவர்களே இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறியிருக்கிறார்கள். பல வரலாற்று உண்மைகளை நாம் பார்க்கலாம். அபூஜஹல் மிகப்பெரிய விரோதி, ஆனால் அவனுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபியாக மாறிவிடுகின்றார். அபு சுஃபியான் மிக பயங்கரமான எதிர்ப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார், முஸ்லிம்களுக்கு எதிராக பல வகையிலே சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் சிறிது காலத்திலே அந்த அபு சுஃபியான் முஸ்லிமாக மாறிவிடுகின்றார். அவருடைய மனைவி ஹிந்தாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார். அவர்கள் 2 பேர்களை விட முன்னாடி அவர்களுடைய மகன் ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, வஹையை எழுதக்கூடிய சஹாபாக்களில் ஒருவராக ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிறிஸ்தவ மதத்துடைய மிகப்பெரிய ஒரு ஃபாதராக திகழ்ந்தால் தமீமு தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவரும் பின்னொரு காலத்தில் சஹாபியாக மாறுகின்றார். யூத மதத்துடைய பெரியோர் அறிஞராக திகழ்ந்தார் அப்துல்லாஹி இப்னு சலாம் என்று சொல்லக்கூடியவர், அவரும் சஹாபியாக மாறுகின்றார். இந்த அளவுக்கு யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஷ்ரிக்கீன்களில் மிக பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஏன் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் நடந்து கொண்ட விதம், அவர்கள் சில நேரங்களில் நேருக்கு நேர் வம்புக்கு வருவார்கள், சண்டைக்கு வருவார்கள். அதே அமைப்பிலே நபி அவர்கள் அவர்களுடன் சண்டைக்கு செல்லவில்லை. எந்த அளவுக்கு என்றால் மக்காவிலே பலர் நபி அவர்களுக்கு எதிராக பல வகையிலே திட்டம் தீட்டினார்கள், பல வகையான சதித்திட்டங்களை செய்தார்கள். நபி தோழர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் துன்புறுத்தல்களையும் கொடுத்தார்கள். ஏன், நபி அவர்களை மக்காவை விட்டுமே நாடு கடத்துவதற்கு திட்டம் போட்டார்கள். நபி அவர்களை உயிருடன் பிடித்து அடைப்பதற்கும் கொலை செய்வதற்கும் சதித்திட்டம் தீட்டினார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவைகள் அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட அவர்களில் யாரையும் பழிவாங்கணும், அவர்களுக்கு நல்ல பாடத்தை படிப்பிக்கணும் என்ற அமைப்பில் நபி அவர்கள் நடந்து கொள்ளாமல் இவர்கள் தெரியாதனமாக செய்கிறார்கள். இவர்கள் இன்னும் இஸ்லாத்தை விளங்கவில்லை. இஸ்லாத்தினுடைய மாண்பு, இஸ்லாத்தினுடைய உயர்வு, இஸ்லாத்தினுடைய அந்த உண்மையான தன்மையை விளங்காததின் மூலமாகத்தான் இவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள்.
அதனால உஹத் யுத்தத்தில் நபியுடைய பல் ஷஹீதாக்கப்படுகின்றது. நபியுடைய முகத்தில் காயம். ஒரு மிகப்பெரிய தலைவர், உலகத்தில் உள்ள வந்த அனைத்து தலைவர்களுக்கும் தலைவராகிய ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் காயம் என்றால் லேசான விடயம் ஒன்று அல்ல. அந்த நேரத்திலும் நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய கூட்டம், அவர்களை வேறொரு கூட்டமாக பார்க்கல்ல, அவர்களை நுண் முஸ்லீமாக பார்க்கல்ல, அவர்கள் உண்மையில குஃப்ருல ஷிர்க்ல தான் இருக்கிறார்கள். ஆனால் துஆ கேட்கும் பொழுது என்ன சொன்னார்கள், அல்லாஹும்மஹ்தி கௌமி, யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய கூட்டம், என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய சமூகத்தார்கள், அவர்களுக்கு நேரான வழிய காட்டு. அவர்கள் தெரியாதனமாக அறியாத்தனமாக இவ்வாறு செயல்படுகிறார்கள். பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அவர்கள் செய்த அநியாயங்களுக்கு பழி வாங்குவதற்கு. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்களை பழி வாங்க முற்படவும் இல்லை. அவர்களுடைய நபித்தோழர்களில் யாராவது ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கும் நபி அவர்கள் அனுமதி கூட கொடுக்கல. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அவருடைய முதல் மனைவி குத்தைலா பின்த் அப்துல் உஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு பெண். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுடன் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வர மறுத்து விடுகின்றாள். அவள் அவளுடைய பழைய மார்க்கத்தில் குஃப்ரிலேயே ஷிர்க்கிலேயே இருந்து விடுகின்றாள். அந்த பெண்ணை பிரித்துவிட்டு ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உம்மு ரூமான் என்ற பெண்ணை மீண்டும் மனமுடிக்குகின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. மூத்த மனைவிக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை குத்தைலா பின்த் அப்துல் உஸ்தான் சொல்லக்கூடிய அந்த தாய் தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்க்கணும், எப்பொழுதுமே எப்படியுமே வேறொரு மதத்தில் மார்க்கத்தில் இருந்தாலும் தாய் தாய், மகள் மகள் தான். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாலும் என்னுடைய தாயோ தந்தையோ மாற்று மதத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களை ஒதுக்கேலாது. அவர்களோட இணையோடும் நெருங்கோனும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை கட்டாயம் செய்யணும். இஸ்லாம் அதற்கு நிறைய வழிகாட்டுதல் தந்திருக்குது. அதனால் அந்த தாய் பாசம் அந்த பெண்ணை விடல. தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்க்கணும் என்று நிறைய இனிப்பு பண்டங்கள், உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்ப்பதற்காக வேண்டி அஸ்மாவுடைய வீட்டுக்கே வந்து விட்டார். ஆனால் ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா உடனடியே தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ள எடுக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆள் அனுப்பி, யா ரசூலல்லாஹ், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், நான் அவளுடன் எவ்வாறு நடக்கணும், அவளை வீட்டுக்குள் எடுக்கவா வெளியிலே வைக்கவா, எவ்வாறு அவருடன் நடந்து கொள்ளணும் என்று கேட்டு அனுப்பிய நேரத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அந்த ஆயத்தில் தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீனா லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூகும் மின் தியாரிகும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிதூ இலைஹிம். யார் உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போர் புரியலையோ, அல்லது எவர்கள் உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டும் நாடுகளை விட்டும் நாடு கடத்தலையோ, அப்படியாப்பட்டவர்களுடன் நீங்கள் நேர்மையாக நீதமாக நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு நாங்கள் தடைகளை விதிக்கல்ல. நீங்க தாராளம் அவர்களுடன் நல்ல முறையில் நீதமாக நடவுங்க. இந்த ஆயத் ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய்க்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த காஃபிர்களுடைய விடயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே அழைத்து தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா வகையான பணிவிடைகளையும், அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா வகையான உதவிகளையும் பூரணமாக செய்துவிட்டு தான் அனுப்பி வைக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. அவர்கள் செய்த அநியாயங்களுக்கும் அவர்கள் செய்த பயங்கரமான வேலைகளுக்கு பழிக்குப்பழி வாங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. ஆனால் நபி அவர்கள் அதை பயன்படுத்தல. நபியுடைய விருப்பம் என்ன? தெரியாதனமாக செய்கிறார்கள். இவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும், இவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், இவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும், இவர்களும் சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்ற அந்த பெரிய நோக்கத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் நடந்து கொண்டார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால மதீனாவிலேயும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடன் சில ஒப்பந்தம் செய்து, நீங்க எங்களுக்கு கீழே வாழ்வதாக இருந்தால் ஜிசியா டெக்ஸ் நீங்க வரிப்பணம் செலுத்தினீங்கண்டா முஸ்லிம்களுக்குள்ள எல்லா வகையான பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்குது. அவ்வாறு வரிப்பணம் செலுத்தியவர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனையும் நபி அவர்கள் ரொம்பவும் கண்டிப்பாக இருந்தார்கள். நபியுடைய ஹதீஸ், மன் தலம முஆஹிதன் அவன் தகசஹு ஹக்கன் அவ் கல்லஃபஹு ஃபௌக தாகத்திஹி அவ் அஹத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸி மின்ஹு ஃபன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா. யாராவது ஒப்பந்தக்காரருக்கு அநியாயம் செய்துவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் எங்கட நாட்டில் எங்கட பகுதியில் வாழ்வதற்குரிய அந்த டெக்ஸ அந்த வரிப்பணத்தை செலுத்தி விட்டார்கள் என்றால் அவர்கள் எங்களுடன் அமைதியாக பாதுகாப்பாக வாழ முடியும். அதனால் அவர்களில் யாராவது அநியாயம் செய்துவிட்டால் அல்லது அவரால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமத்தி விட்டால் அல்லது அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு ரைட்ஸ் ஒரு கடமையை நிறைவேற்றுவதில் யாராவது குறைவு செய்துவிட்டால் அல்லது அவருடைய பொருள் அவருடைய செல்வத்தை அவருடைய விருப்பம் இல்லாமல் யாராவது எடுத்து விட்டால் ஃபான ஹஜீஜுஹு யௌமல் கியாமா கியாமத்துடைய நாளையில் அந்த நொன் முஸ்லிமுக்கு சாதகமாக இந்த முஸ்லிமுக்கு பாதகமாக நான் அல்லாஹ்விடத்தில் வழக்காடுவேன் என்றார்கள். ஏன் மாற்று மதத்தவர்களுடைய பொருளுக்கு அந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள்? மாற்று மதத்தவர்களுடைய மத சுதந்திரத்தில் நபி அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பங்கு கொடுத்தார்கள். அதனால் அந்த மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, நாங்க ஹக்கு நாங்க உண்மை, நூத்துக்கு நூறு அல்ல நூத்துக்கு ஆயிரம் இஸ்லாம் உண்மை தான். அதனால குஃப்ரையோ ஷிர்க்கையோ நாங்க ஏற்றுக்கொள்ளல, ஆனால் குஃப்ருல ஷிர்க்ல உள்ளவர்களுடன் எந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. இந்த அளவுக்கு இந்த மதீனாவுல நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், நபி அவர்களை சந்திக்கணும். எங்க நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து சில கிறிஸ்தவ கூட்டம் மதீனாவுல எத்தனையோ இடங்கள் இருந்தன அவர்களை தங்க வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதுக்குழுவை மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே அழைக்கிறாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே அழைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில அவர்களுடைய மத சுதந்திரம் எந்த அளவுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டது என்றால் நஜ்ரான் வாசிகளும் வந்தவர்களும் வராதவர்களும் அல்லாஹுடைய பாதுகாப்புல அல்லாஹுடைய ரசூலுடைய பொறுப்புல இருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்து அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய உடைமைகள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அத்துணைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம். அவர்களிலே உள்ள துறவிகள் அவர்களில் உள்ள மத தலைவர்கள் அந்த நிலையிலிருந்து மாற்றப்பட மாட்டார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது என்ற ஒரு அழகான ஒப்பந்தத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி முடித்து கொடுக்கின்றார்கள். அசருடைய தொழுகைக்கு பின்னால தான் அவர்கள் வந்தார்கள். இந்த ஒப்பந்தம் முடிவதற்கு மக்ரிபுடைய நேரம் நெருங்கிவிட்டது. ஒப்பந்தம் எழுதி முடித்தப்பட்டவுடன் அந்த தூதுக்குடைய தலைவர் சொன்னார், எங்கட மதத்துடைய அடிப்படையில் நாங்கள் வணங்கணும், அதனால எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று செப்பரேட் பண்ணி தாங்க அப்படின்ற எங்கட பாஷையில சொல்வதாக இருந்தா அவங்களோட சேச்சல நடக்கிற அந்த ஜெபம் நாங்கள் செய்யணும், எங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியுடைய ஒரு மூலையை சுட்டிக்காட்டி ஒரு ஓரத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்துல உங்களோட மதத்துடைய அடிப்படையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள், மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே அவர்களுடைய மத அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த அளவுக்கு நபி அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள் என்றால் ஆனால் பின்னால உலமாக்கள் நாங்க அப்படி செய்யோம் சொல்லல, அதற்கு அனுமதியும் தந்ததில்லை. எங்களுக்கு நாங்க எதை சொல்ல வாரோம் என்றா, அந்த மாட்டு மதத்தவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ளணும் என்பதற்காக மஸ்ஜித் நபவியுடைய ஒரு மூலையில உங்களோட மத அடிப்படையில் நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த கொடுப்பதின் மூலமாகத்தான் அவர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மாற்று மதத்தவர்கள் சில நேரங்களில் எங்களை மஸ்ஜிதுகளை பார்க்கணும் பார்க்கலாம். ஏன் எங்களை மஸ்ஜிதுக்குள் அந்த மாதிரியான ஒரு தீவிரவாத பேச்சு இல்ல, பயங்கரவாத பேச்சு இல்ல. இங்க நாங்க பேசுவதெல்லாம் சமாதானம், நாங்க பேசுவதெல்லாம் ஒற்றுமை, நாங்க பேசுவதெல்லாம் சகவாழ்வு, நாங்க பேசுவதெல்லாம் நல்ல வேலைகளை செய்யுங்க, பாவங்களை விடுங்க, தவறுகளை விடுங்க, குற்றங்களை விடுங்க என்ற பேச்சு தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு கிறிஸ்தவ அந்த தூது கோஷ்டிய மஸ்ஜிதுக்குள்ளே அழைத்து அவர்களுடன் சமாதானம் பேசியதாக வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை விட ஒருபடி மேல் ஏறி நாங்க பார்க்கலாம். ஒன்று பேச்சுவார்த்தை, இன்னொன்று திருமணத்தில் சம்பந்தம் எடுப்பது. எங்கட நாட்டில் மூணு எழுத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு சிலர் அடிக்கடி ஆங்காங்கே மீடியாக்களில் பேசப்படுகின்றார். ஒரு ஆள், ஒரு நபர், அந்த நபர் எங்கள்கிட்ட யாராவது வந்து அல்லது அந்த நபருடைய குடும்பத்தில் எங்களை யாராவது ஒரு ஆள் பேசி சம்பந்தம் எடுக்க முன் வருவாங்களா? அப்படி எடுத்தாலும் என்ன நினைப்பாங்க? சிலவேளை அவர் நஞ்ச தந்து கொண்டுடுவாரோ தெரியல என்று நாங்க பயப்படுவோம். அந்த அளவுக்கு பயங்கரமாக அவர் பேசுகின்றார். அதைவிட பயங்கரமாக செயல்பட்டவர் தான் அபூ சுஃபியான். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்களா இல்லையா? அந்த பெண்ணுடைய பெயர் ரம்லா பின்த் அபி சுஃபியான். ஹதரத் ரம்லா பின்த் அபி சுஃபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துணைவியாக மாற்றிக் கொள்ளலையா? ஹதரத் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா யாரு? ஜுவைரியா அவர்களுடைய பெயர் பின்துல் ஹாரிஸ், ஹாரிஸ் என்பவருடைய மகள். ஹாரிஸ் என்பவர் மிக முக்கியமான சையீது பனி குறைதா, பனு குறைதா கோத்திரத்துடைய தலைவர் தன் ஹாரிஸ். அந்த ஹாரிஸுடைய மகள் அதனை ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். ஹதரத் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா யாரு? அவர்கள் யூத மதத்துடைய மிக முக்கியமான ஒரு தலைவி தான் ஹதரத் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா யூத மதத்துடைய மிக முக்கியமான ஒருவருடைய மகள். அவரையும் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்றால் ஏன்? அந்த யூதர்களுக்கும் விளக்கோணும், இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை விளங்கோணும். எந்த அளவுக்கு தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பயணம். இந்த அளவுக்கு தான் நபி அவர்களை தேடி மக்காவுடைய நாலா புறங்களிலும் குதிரைகள் அவர்கள் அலைந்து திரிந்து நபி அவர்களை உயிருடன் அல்லது நபி அவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்ட அந்த பயங்கரமான கட்டத்தில் கூட நபி அவர்கள் தன்னுடைய பயண வழிகாட்டியாக ஒரு நுண் முஸ்லிமை தான் தெரிவு செய்தார். அப்துல்லா இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண் முஸ்லிம் அவரை தான் தன்னுடைய பயண வழிகாட்டியாக எடுத்தார். நபி அவர்கள் பயப்படல, இவர்களால எதுவுமே எங்களுக்கு செய்ய இல்ல, என்னுடைய அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். முழு உலகத்தில் அவர்கள் எங்களை பயமுறுத்தலாம், அவர்களுடைய ஆயுதங்களை வைத்து, அவர்களுடைய படை பணபலங்களை வைத்து, ஆனா நாங்க எந்த காலத்திலேயும் அதை பார்த்து பயந்தவர்கள் அல்ல. நாங்க அல்லாஹ்வைத்தான் நம்போனும். கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் நம்பினார்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இன்ஷா அல்லாஹ் கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நம்போனும். சபபுக்கு தாராளம் ஆயுதங்கள், சபபுக்கு தாராளம் படைகள், படைபலம், பணபலம் அவைகள் இருக்கலாம், இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அவங்க என்ன கூத்து போட்டாலும் சரி, அவர்கள் என்ன ஆடினாலும் பாடினாலும், கடந்த காலங்களுடைய வரலாறுகளை நாங்க பார்த்தோமே. இந்த நாட்டுடைய இதற்கு முன்னால் உள்ள அந்த ஜனாதிபதி அவருடைய கடைசி நேரத்தில் எப்படி எப்படி எல்லாம் போட்டார், எப்படி எப்படி எல்லாம் சத்தம் போட்டார். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களிலேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆட்சியை மாற்றினானா இல்லையா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனா நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன? முதல்ல நாங்க உண்மையான முஸ்லிம்களாக வாழணும். எங்களுடைய வணக்கங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய இபாதத்துகள் மாத்திரமல்ல, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல சுத்தமாக, எங்களுடைய வியாபாரங்களை சுத்தமாக, எங்களுடைய நடவடிக்கைகளை பேணுதலாக, அவர்களுடன் நாங்கள் நடக்கக்கூடிய முறை, அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை விளங்கணும். எங்களுக்கு நல்ல ஞாபகம், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால கிராமங்கள்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல நான் முஸ்லீம்ல யாராவது ஒரு ஆள் புஷ் பைஸ்கல்ல தான் வருவாரு. அந்த ஊரில் உள்ள யாராவது ஒரு முக்கியமான மனிதர், அவர் பெரிய ஆலிமோ அறிஞரோ படித்தவரோ செல்வந்தரோ அல்ல, ஆனா வயது முதிர்ந்த ஒரு மனிதர், நல்ல பழுத்த தாடியுடன் இஸ்லாமிய தோட்டத்துடன் நடந்து வந்து கொண்டிருப்பாரு. இந்த புஷ் பைஸ்கல்ல போற நுண் முஸ்லிம் உடனடியா பைஸ்கலை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய ரெண்டு கைய கூப்பிட்டு அவருக்கு ஒரு வகையான மரியாதை செலுத்தி விட்டு செல்வாரு. சில வேளை வேட்டியை உயர்த்தி கட்டியிருப்பாரு. இவரை கண்டவுடன் வேட்டியை கீழே போட்டு ஒரு வகையான மரியாதை. நாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை கடந்த காலத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஏன் அதற்கு நேர் மாற்றம்? எங்களோட வீடுகளை வாடகைக்கு எடுக்க தயார் இல்ல, எங்களோட கடைகளுக்கு பக்கத்துல கடை போட தயார் இல்ல, எங்கள்கிட்ட வந்து பொருட்களை சாமான்களை வாங்குவதற்கு தயார் இல்ல. ஏன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லிம் என்ற போர்வையில சில இஸ்லாமியர்கள் செய்த தவறுகள், எங்களை சில இஸ்லாமிய சகோதரர்கள் செய்த அநியாயங்கள், எங்களை சில இஸ்லாமிய சகோதரர்கள் செய்ய ஏமாற்றங்கள், சில மோசடிகள், கொடுத்த வாக்க நிறைவேற்றல, அவருக்கு அநியாயம் செய்திருக்கிறாங்க, அவருக்கு மோசடி செய்திருக்கிறாங்க, எத்தனையோ வகை வகையான தவறுகளை செய்ததின் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களை அவர்கள் இதே மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க இன்னும் அவர்களுடன் நெருங்கோனும், அவர்களுடன் இணையோனும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஹெல்ப்புகளை பண்ணோனும், பொருளாதார உதவிகள் தேவையா தாராளமாக செய்து கொடுப்போம். அவங்களுடைய ஷிர்க்குகளுக்கு அல்ல, அவங்களோட குஃப்ரான காரியங்களுக்கு அல்ல. சிலவேளை அவர்களுடைய விசாக பண்டிகை வரும், அதற்கு தோரணைக்கு கேட்பாங்க, தன்சனைக்கு கேட்பாங்க. அது அவங்களோட மத அடிப்படையில் உள்ள ஒரு செயல். அவங்களோட மதத்துக்கு எங்களால ஹெல்ப் பண்ணேலா, ஆனாலும் சில நிர்பந்தமான கட்டம். ஒரு பகுதி முஸ்லீம்கள் ரொம்ப கொஞ்ச பேர்கள் வாழ்றாங்க, அவங்க 95% வாழ்றாங்க. தோரணைக்கோ தன்சனைக்கோ வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு நாங்க உதவி செய்யாட்டி சில வேளை அவர்கள் அதை வைத்து காரணமாக வைத்து வஞ்சமாக வைத்து பின்னால ஏதாவது செய்யலாம். அது சில நிர்பந்தமான கட்டம். அந்த நேரங்களில் அந்த இடத்திலே உள்ளவர்கள் ரொம்ப கவனமான முறையில் நடந்து கொள்ளலாம், உதவிகளை செய்யலாம். நாம் எதை சொல்ல வரோம் என்றால், பொதுவான அடிப்படையில் அவர்களுடைய தன்சலக்கி அவர்களுடைய தோரணைகள் என்றால் அது மத அடிப்படையில் உள்ளது. இன்னும் எங்கட சில சகோதரர்கள் அவங்களோட தன்சலட நேரத்தில் இவங்க நாங்களும் தன்சல கொடுக்கிறோம், அதற்கு மேலா என்று, அது அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள ஒரு கொண்டாட்டம், அவர்களுடைய மத அடிப்படையில் உள்ள ஒரு கொண்டாட்டம். நாங்க அதுல தன்சல கொடுத்தோம் என்றால் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஆனா நாங்க என்ன செய்யலாம்? எங்கட ரெண்டு பெருநாள், எங்களோட நோன்பு பெருநாள், எங்கட ஹஜ்ஜு பெருநாள், எங்களுக்கு அனுமதி தரப்பட்ட இந்த பெருநாள் தாராளம் அவர்களுக்கு சமைத்து கொடுக்கலாம். அவர்களுக்கு அவர்கள் செய்வதை போன்று ஏதாவது உணவுகளை, ட்ரிங்க்ஸ்களை, ஐஸ்கிரீம்களை கொடுக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடைய நாங்க எல்லாரும் பாவிக்கிற பொதுவான வைத்தியசாலைகள் இருக்கிறது, ஹெல்ப்புகளை பண்ணலாம். என்ன, எங்கட எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலு போறல்ல, வசதியானவங்க தான் போவாங்க. 75% முஸ்லிம்கள் நாங்க எங்க போறோம்? இந்த அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு போறோம். அங்கேயும் பல தேவைகள் இருக்குது, பரவாயில்ல, உதவி செய்து கொடுப்போம். எங்களோட மஹல்லா உள்ள நுண் முஸ்லீம்ல பலர் கஷ்டப்படுறாங்க, ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், அவர்களுக்கு நாங்க எங்களால் முடியுமான உதவிகளை செய்வோம். இதை பார்த்து மஹல்லாவில் உள்ளவர்களுக்கு மாஷா அல்லாஹ், முஸ்லீம்கள் இப்படித்தான் நல்லவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற எண்ணத்தை அல்லாஹ் போடுவான். பொதுவான மஹல்லாவில் பொதுப்பணிகள் நடக்குது. உதாரணமாக அந்த மஹல்லாவை சுத்தம் செய்யணும், சுற்றாடல சீராக்கோனும் குப்பைகளை அகற்றோனும் இந்த மாதிரியான பொதுவான வேலைகள் நடக்கும் பொழுது நாங்களும் பங்கு கொள்ளோனும். ஏன் நாங்களும் இந்த மஹல்லா வாசிகள். இந்த அளவுக்கு இந்த ஜப்பான்ல சில பகுதிகளில் நாங்க பார்த்தோம், அங்க ரோட் கூட்டதும் அந்த மஹல்லா வாசிகள். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒவ்வொருவரும் அவங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள ரோட்டுகளை கூட்டிடுவாங்க. எந்த ரோட்டில் உள்ள எவ்வளவு பெரிய கண்ணாடியையும் யாருமே உடைத்ததாக அங்க பார்க்க முடியாது. ஏன் அவர்களுக்கு நாட்டுப்பற்று. அங்க ஹவுஸ் டிரைவர் யாரும் இல்லை ஜப்பான்ல. ஏன் எல்லா பொஸ்மாரும் அவரவர்களுடைய வேலைகள் அவர்களே செய்யறாங்க. சில வேலை ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஊட்டைகள் இருந்தா அதை தன்னுடைய கையால் எடுத்து அவர்களே அந்த டஸ்ட்பின்ல குப்பையில போடுவாங்க. ஏன் நாட்டுடைய பற்று. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதான் நாங்களும் இலங்கையர்கள். நாங்க இந்த நாட்டுடைய பிரஜைகள். எங்களுக்கு 1300 வருடமாக இந்த நாட்டுடைய வரலாறுகள். ஒரு சிலர் சில நேரத்தில் பௌத்த நாடு என்று சொல்லுவாங்க. பௌத்த நாடு அல்ல இது, ஜனநாயக நாடு. அவர்கள் வேணுமென்றால் கூடுதலாக பெரும்பான்மையினராக வாழலாம், ஆனால் இது ஜனநாயக நாடு, பல மதத்தவர்களை கொண்ட நாடு. அவர்களுக்கு இருப்பதை போன்ற உரிமைகள் எங்களுக்கும் இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யறோம், அவர்களை போன்று இல்ல, அன்பாக இரக்கமாக கருணையாக அவர்களுடன் நெருங்கி அவர்களுடன் உதவியாக இருந்தோம் என்றா காலப்போக்கில் இன்னும் எங்களை பற்றி நல்ல எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பயங்கரமான முனாஃபிக்கீன்கள். யூதர்களோ கிறிஸ்தவர்களோ முஷ்ரிக்கீன்களோ அவர்கள் எல்லோரும் நொன் முஸ்லிம், மாற்று மதத்தவர்கள் என்று பகிரங்கமாக அறியப்பட்டவர்கள். முனாஃபிக்கீன்கள் மாத்திரம் வித்தியாசம். முனாஃபிக்கா யாரு, வெளிரங்கத்தில் தோற்றத்தில் முஸ்லிம், ஆனால் மறைமுகத்தில் அவன் முஸ்லிம் அல்ல. இஸ்லாமுக்கு எதிராக குடி தோண்டக்கூடியவன், இஸ்லாமுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டக்கூடியவன், முஸ்லிம்களோடு சஃப்ல நின்று தொழுவான், முஸ்லிம்களோட ஜிஹாதில் கலந்து கொள்வான். ஜிஹாத் உக்கிரமமாக நடக்கும் பொழுது அவனுடைய படையுடன் அப்படி திரும்பி வந்துருவாங்க, முஸ்லிம்கள் தோல்விய தழுவோனும். அவ்வளவு பயங்கரமானவர்கள் தான் முனாஃபிக்கீன்கள். அந்த முனாஃபிக்கீன்களை வழி நடத்தியவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். அவன் ஆக பயங்கரமானவன், பகிரங்கமாகவே நபி அவர்களை எதிர்த்திருக்கிறான். ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வர நேரத்தில் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விடுகின்றது. அவன் கூறுகின்றான், நாங்க பொறுத்து பொறுத்து சரி வரல, இந்த முஸ்லிம்கள் முன்னேறி கொண்டே போறாங்க, இதற்கு பின்னால நாங்க மதீனாவுக்கு வந்துட்டோம். நாங்க தான் கண்ணியமானவர்கள், இந்த முஸ்லிம்கள் கேவலமானவர்கள். கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவோம் என்று அவன் சொல்லி விடுகின்றான். இத ஒரு இளம் சஹாபி, வாலிப சஹாபி, அவருடைய காதால கேட்டு ரசூலுல்லாட்ட வந்து, யார் ரசூலுல்லா இப்படி இவர் சொல்லிவிட்டார் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் அவனை அழைத்து கேட்டார்கள், நீங்க இந்த மாதிரி சொன்னீர்களா? அவன் இல்லையே இல்லை என்று மறுத்து நிராகரித்து விடுகின்றான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விடுகின்றான். அவன் எந்த வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை வைத்து வஹி யகூலூன லயர் ரஜனா இலல் மதீனா லயுஹ்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹியின் மூலமாக அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. ஏற்கனவே அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றிருந்தான். அவர் உடனடியாக ரசூலுல்லாட்ட வந்து, யா ரசூலுல்லா எங்கட தந்தை இப்படி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னது உறுதியாகி குர்ஆன்ல வஹீல ஆயத்தும் வந்துருச்சு, அதனால எங்கட தந்தைக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க நீங்க வேற யாரையாவது அனுப்புவதை என்னால பார்த்து கொண்டிருக்க முடியாது, அதனால நீங்களே எனக்கு அனுமதி தாங்க, எங்கட வாப்பாவுடைய தலைய நானே வெட்டி கொண்டு வாரேன். வாப்பா ரெண்டாவது இஸ்லாம் முன்னா முதல் தீன் முதலாவது அல்லாஹ் முதலாவது, என்னுடைய தந்தையுடைய தலையை வெட்டி கொண்டு வருகின்றேன், நீங்க அனுமதி மட்டும் தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல உங்களுக்கும் நான் அனுமதி தரமாட்டேன், வேற யாருக்கும் அந்த மாதிரி செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்கலாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அப்படியே மறக்கடிக்க விடுகின்றார்கள். கொஞ்சம் காலம் கழிந்து அவன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடைய கடைசி நேரம் மரணிக்குகின்ற நேரம் வருது. அவன் தன்னுடைய மகன் அழைத்து கூறுகின்றான், மகன், நான் முஸ்லிம்களுக்கும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப அநியாயம் செய்துட்டேன். நான் மரணிக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் என்னுடைய ஆசை, நான் மரணித்தேன்டா உங்களோட முஹம்மதுடைய ஜுப்பாவை கொண்டுதான் நீங்க என்ன கஃபன் செய்யணும். உங்களோட தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து தான் என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுவிக்கணும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விடுகின்றார். அவர் இறந்த உடனேயே அவருடைய மகன் வந்து வாப்பாவுடைய விருப்பம் ரசூலுல்லாஹ்ட்ட தெரிவித்த நேரத்தில் நபி அவர்கள் போட்டிருந்த தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்கிறாங்க. உங்களோட வாப்பாவை இந்த ஜுப்பாவால கஃபன் செய்யுங்க. தொழுவிப்பதற்காக வேண்டி செல்ல ஆயத்தமாகிறார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடித்து இழுக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், நீங்களா போறீங்க? இவருக்கு தொழுவிக்க போறீங்க? கடந்த காலங்கள்ல அவர் செய்த அநியாயங்களை மறந்துட்டீங்களா யார் ரசூலல்லாஹ்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் கையை விடுங்க, இவர்களை தொழுவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கு என்ன தடை விதிக்கல்ல, அதனால நான் போவேன். அங்கே போறாங்க. நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அவருடைய உடலை கபருக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா என்ன மண்ணை போட்டு மூடல்ல. நபி அவர்கள் வேகமாக சென்று அந்த உடலை மீண்டும் வெளியில் எடுத்து, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், அந்த உடலை மீண்டும் வெளியில் எடுத்து அந்த உடலுடைய நெஞ்சு பகுதியில் தன்னுடைய உமிழ்நீரை தடவி விட்டு மீண்டும் நபி அவர்கள் அவனுக்காக ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து விட்டு அடக்கும்படி கூறுகின்றார்கள். ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து முடித்து சில நிமிடங்கள் கூட கழியல்ல குர்ஆனுடைய ஆயத், வலா துசல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி. யாரும் நிரந்தர குஃபுடுடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. ஒரு அவருக்கு முன்னால் இந்த ஆயை தெரிஞ்சிருந்தா தொழுவித்திருக்கவும் மாட்டாங்க, கபருக்கு பக்கத்தில் நின்றிருக்கவும் மாட்டாங்க. ஆனா அவனுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து அவனுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கும் பொழுது தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். உடனடியா நபி அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தடை வந்து விட்டது. இதற்கு பின்னால நான் வேற யாருக்கும் தொழுவிக்கவும் மாட்டேன், அவனோட கபருகளுக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன். ஆனா ஒரே ஒரு வேலை செய்வேன், அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நான் அல்லாஹிடத்தில் மன்றாடுவேன், அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்பேன் என்று இஸ்திஃபார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், இஸ்தக்ஃபிருலஹும் அவுலா தஸ்தக்ஃபிருலஹும் இன் தஸ்தக்ஃபிருலஹும் சபஈன மர்ரதன் ஃபலயக்ஃபிரல்லாஹு லஹும். நீங்க அவர்களுக்கு இஸ்திஃபார் செய்யுங்க அல்லது இஸ்திஃபார் செய்யாமல் விடுங்க. அவர்களுக்காக 70 முறை இஸ்திஃபார் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ஆயத் இறங்கியதற்கு பின்னால அப்பொழுதும் நபி அவர்கள் சொன்னார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திஃபார் செய்து அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேர் எங்கட உள்ளத்துல வரலாம், மரணித்து விட்டாரு முனாஃபிக்கீன்களுடைய தலைவன், அவனுடைய விடயத்தில் நபி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும், இந்த அளவுக்கு நபி அவர்கள் ஏன் பணியணும் என்று சில பேர் எங்களுடைய உள்ளங்களில் ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நபி அவங்க பணிஞ்சது அவனுக்காக அல்ல, நபி அவர்கள் விட்டு கொடுத்தது அவனுக்காக அல்ல, அவனை ஏற்றுக்கொண்ட நூற்றுக்கணக்கான முனாஃபிக்கீன்கள் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கணும், அவர்கள் நல்லவர்களாக மாறணும் என்ற தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க யாரும் தவறா நினைக்க கூடாது. நபி அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளக்கணும் என்பதனால கிறிஸ்தவ கூட்டத்தை மஸ்ஜித் நபவிக்குள்ள ஜபம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க, முனாஃபிக்கீன்களுடைய தலைவருடைய ஜனாசாவுல போய் கலந்து கொண்டாங்க, தன்னுடைய ஜுப்பாவை கொடுத்து அவனை கஃபன் செய்ய வைச்சாங்க. ஏன் மாட்டு மதத்தவர்களுக்கு இஸ்லாம் விளங்கணும் என்று? ஆனால் ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். மாட்டு மதத்தவர்களுக்கு நாங்க இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு முன்னால முதல்ல நாங்க எல்லாரும் ஒன்றுபடணுமே. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் பல ஊர்களில் எங்கட பல கிராமங்கள்ல நாங்க பார்க்கலாம், முஸ்லிம்களுக்குள்ள எத்தனையோ குழுக்கள் குரூப்புகள், இவர் அவரை கண்டா முகத்தை திருப்புற, அவர் இவரை கண்டா பார்க்கிறதும் இல்ல, சலாம் சொன்னா எனக்கு அவருக்கு பதில் சொல்லவே மனசு வரல, அவரோட சேர்ந்து உட்கார எனக்கு விருப்பம் இல்ல, அவர் வந்து உட்கார்ந்தாரு நான் எழுந்து வந்துட்டேன், அவருக்கு பின்னால நான் எப்படி தோல, அவர் எங்கட பள்ளிக்கு வரக்கூடாது, நான் அவங்கள பள்ளிக்கு போக மாட்டேன், அவங்க எங்கட மையவாடியில் அடக்க வேணாம் என்றெல்லாம் எங்கட நாட்டில் பல இடங்கள் நடந்து கொண்டிருக்குதுண்டா. இது ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். கருத்து வேறுபாடுகள் நபியுடைய காலத்திலையும் இருந்தது, அதற்கு பின்னாலும் இருந்தது. முஸ்லிம்கள் பல தரப்பட்டவர்கள் பலவிதமான கருத்துகள் வேறுபாட்டில் இருந்தாங்க. ஆனால் இஸ்லாம் என்று வந்த நேரத்தில் எல்லாரும் ஒரே அணியில ஒரே சஃப்ல நின்றாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மிக முக்கியமான இரண்டு விடயம். முதலாவது, நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். ஏதாவது கருத்தில் நாங்க வித்தியாசம், நான் அந்த குழு, நான் அந்த பார்ட்டி, நான் அந்த இயக்கம், பரவாயில்லை, நீங்க உங்களோட இதில் இருந்து கொள்ளுங்க, ஆனா நாங்க இந்த நாட்டுடைய முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாங்க அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும், ஒன்றா சேரணும், ஒன்றா இயங்கணும். இதை பார்த்துட்டா எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் பயம் ஒன்று வரும். இப்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நாங்க பழைய மாதிரி ஒன்றும் செய்யல. இரண்டாவது, நாங்க ஒன்றாக சேர்ந்து தான் இஸ்லாத்துடைய சகோதரத்துவத்தை, இஸ்லாத்துடைய ஒற்றுமையை விளங்க வைக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதை விளங்க வைப்பதுடன் எங்களுடைய அமல்கள்ல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால நாட்டில் பல பகுதிகளில் குணு தூதினாங்க, அல்ஹம்துலில்லா ஓரளவு நிலைமைகள் சீராக இருக்குது. அதனால பிரச்சனை வரும் பொழுது மாத்திரம் குணு, பிரச்சனைகள் வரும் பொழுது மாத்திரம் துஆ, பிரச்சனைகள் வரும் பொழுது மாத்திரம் நோன்பு என்று இல்லாமல் நாங்க ஒட்டுமொத்தமாக நாங்க நான் என்ன மாத்தணும், நாங்க எங்களை மாத்தணும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள மூத்தவர்களும் அவர்கள் அடிக்கடி குழந்தைய பத்தி குறை சொல்றது, பாருங்க இந்த மகன் அப்படி ஆகிட்டான், இந்த மகள் பேச்ச கேட்கிறா இல்ல, இந்த மகள் இப்படி பிடிவாதம். மகளும் மகனும் பிடிவாதத்தை காரணம், மகளும் மகனும் உம்மா பாப்பாவுக்கு மாறு செய்வதற்கு காரணம், கணவனும் மனைவியும் ரப்புக்கு மாறு செய்யறாங்க, கணவனும் மனைவியும் அல்லாவுக்கு மாறு செய்யறாங்க. அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நடக்கல, அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி கொடுக்கல் வாங்கல ஈடுபடல, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடல, நான் அல்லாஹ்வுக்கு வழிபடல, என்னுடைய மகன் எனக்கு வழிபட மாட்டான். ஒரு பெண் ரப்புக்கு வழிபடாவிட்டால் அவளுடைய மகன், அவளுடைய மகள் அந்த தாய்க்கு வழிபட மாட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக இருப்பதை விட கூடுதலாக ரகசியமாக தனிமையில வீட்டுக்குள்ள இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சு, அல்லாஹ் கூறுகின்ற பிரகாரம் நம்முடைய நடவடிக்கைகளை ஆக்கி கொண்டோம், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பித்தா உலகத்தில் வேறு யாராலும் எவராலும் எந்த சக்தியாலும் முன்னிற்க முடியாது. அல்லாஹுடைய உதவி அந்த அளவுக்கு பெரியது. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாடக்கூடிய அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, விசேஷமாக இந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரியாவில், பாமால, யமன்ல, ஈராக்ல, யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. அவர்களுக்கு அச்சமற்ற பயமற்ற வாழ்வை கொடுப்பாயாக. அவர்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை ரப்பிய ரஹ்மான் எங்களுக்கு உருவாக்கி தந்திருவாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுரக்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மான் ரஹீமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அக்ரம் அல்லதி கலக்கல் இன்சான வக்கரம் வஅல்லமஹு மினல் பயானி மா லம் யஅலம் ஃபஸுப்ஹானல்லதி லா யுஹ்ஸா இம்தினானுஹு பில்லிஸானி வலா பில்கலம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன சையிதனா வநபியனா வமௌலானா முஹம்மதன் அப்துஹு வரசூலு ஸல்லல்லாஹு அலா சையிதனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அல்லதீன தபஅஹு வக்ததூ பிஹி கௌலன் வஃஃஅலன் வஅதலன் வஇஹ்ஸானா அம்மா பாத் ஃபஊஸீகும் இபாதல்லாஹ் வஇய்யாய பித்தக்வல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ வல்லதீன ஹும் முஹ்ஸினூன் வஅலமு இபாதல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஃபரல ஃபராயித ஃபலா துதயூஹா وحد حدودا فلا تعتدوها وحرم حرمات فلا تنتهكوها كما قال الله سبحانه وتعالى ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون وقال الله سبحانه وتعالى ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا او انتقصه حقا او كلفه فوق طاقته او اخذ منه شيئا بغير طيب نفس فانا حجيجه يوم القيامة جعلنا الله إياكم مع المتين الله ورسوله فالله تعالى يقول وسق القائلين فإذا قرأ القرآن فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغام لمن جحد به وكفر واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه ما تسرت عين من نظر اما بعد فاوصيكم عباد الله واياي بتقوى الله فان الله مع الذين اتقوا الذين هم محسنون وعلم عباد الله فإن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والسلام على نبيه صلى الله عليه وسلم فقال إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد إمام الأبرار وصمام الكفار وشفيع الأمة الجبار وعلى آله وأصحابه الأربعة الخيار خصوصا امير المؤمنين سيدنا ابي بكر الصديق وعلى امير المؤمنين عمر بن الخطاب وعلى امير المؤمنين عثمان بن عفان وعلى امير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضي الله عنهم وعن السته البرره الذين تمام العشره وافضل من بين نبيك تحت الشجره وعن سبطين الامامين الجليلين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله عنهما وعن امي ما فاطمه الزهراء رضي الله عنها وعن عمي حمزه والعباس رضي الله عنهما وعن سائر الصحابة وزواج طائرة أمهات المؤمنين وعن التابعين وتابعي التابعين بإحسان إلى يوم الدين وارض عنا أمام برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار اللهم عز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم